அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, வசனங்கள் 2, 7-9, 12-13 மற்றும் 22-23 முடிய. அந்நாட்களில் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ராயேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்குச் சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார், ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்டபின் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது, இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும், அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 103.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவரானார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூயாவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர், விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 27-38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார், உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, முன்பொரு காலத்தில் புரோக்ளூஸ் என்றொரு செல்வந்தர் இருந்தார். அவரிடத்தில் ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளில் பாலுஸ் என்ற அடிமையை அவருக்கு மிகவும் பிடிக்கும். பாலுஸ் தன்னுடைய கடமைகளில் மிகவும் பொறுப்புள்ளவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருந்தான். அதனாலேயே அவனை புரோக்ளூஸுக்கு மிகவும் பிடித்து போனது. ஒருநாள் புரோக்ளூஸ் தன்னோடு பாலுஸையும் கூட்டிக் கொண்டு புதிதாக அடிமைகளை விலைக்கு வாங்க அடிமை சந்தைக்கு சென்றார். அடிமைகளை ஏலத்திற்கு விடுவதற்கு முன்பு இருவரும் எந்தெந்த அடிமைகளையெல்லாம் விலைக்கு வாங்கலாம் என்று ஒரு பார்வை பார்க்க அடிமை சந்தைக்குள்ளே சென்றனர். அப்படி செல்லும்போது மெலிந்த தேகத்துடன் வயதான ஒருவர் காணப்பட்டார். அவரை பார்த்ததும் பாலுஸ் தன் எஜமானரிடம், ஐயா, இந்த அடிமையை நாம் விலைக்கு வாங்குவோம், இவர் இரண்டாள் வேலையை செய்வார் என்றார். அதற்கு புரோக்ளூஸ், நீ சுயநினைவோடுதான் பேசுகிறாயா? இந்த ஆளை பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இவர் இரண்டாள் வேலையை செய்துவிடுவார் என்று சொல்லுகிறாயே, அது எப்படி என்று இழுத்தார். ஐயா, இவரை பார்ப்பதற்குத்தான் அப்படி இருக்கின்றது, ஆனால் இவர் இரண்டாள் வேலையை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று உறுதியாகச் சொன்னான் பாலுஸ். சரி, நீ சொல்லிவிட்டாய் என்பதற்காக வாங்குகிறேன் என்று அடிமைகள் ஏலம் விடப்பட்ட நேரத்தில் புரோக்ளூஸ் மெலிந்த தேகத்தோடு இருந்த அந்த வயதான அடிமையை விலைக்கு வாங்கி கொண்டு போனார். நாட்கள் மெல்ல நகர்ந்தன. பாலுஸ் தன் எஜமானர் புரோக்ளூஸிடம் சொன்னது போன்றே அந்த அடிமை வந்த பிறகு இரண்டு மடங்கு வேலைகள் நடந்தன. இது புரோக்ளூஸிற்கு ஆச்சரியமாக இருந்தது. வயதான, அதுவும் மெலிந்த தேகத்தோடு இருக்கும் அந்த மனிதரால் எப்படி இரண்டு மடங்கு வேலைகள் நடைபெறுகின்றன, அது எப்படி என்று பார்த்து விடுவோம் என்று புரோக்ளூஸ் அந்த மனிதரை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினார். அப்பொழுதுதான் தெரிந்தது, நடந்த வேலைகள் அனைத்தும் அந்த பெரியவர் செய்யவில்லை, பாலுஸ்தான் செய்கிறான் என்று. அது மட்டுமல்லாமல் பாலுஸ் மற்ற எல்லா அடிமைகளை விடவும் வயதான அந்த அடிமையை அதிக அக்கறையோடு கவனிப்பதும் தெரிய வந்தது. உடனே ப்ராக்குலுஸ் பாலுஸை அழைத்து, இந்த பெரியவர் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறாயே, இவர் என்ன உன்னுடைய தந்தையா, உறவுக்காரரா, இல்லை தெரிந்தவரா என்றார். அதற்கு பாலுஸ், இவர் என்னுடைய தந்தையோ உறவுக்காரரோ தெரிந்தவரோ இல்லை, இவர் எனக்கு எதிரி. சிறு வயதில் நானும் என்னோடு பிறந்தவர்களும் என் தந்தையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தபோது இவர் எங்களுடைய தந்தையை கொன்றுவிட்டு எங்கள் அனைவரையும் அடிமைகளாக விற்றுவிட்டார். ஆனாலும் கிறிஸ்தவராகிய எனக்கு இவரை அடிமை சந்தையில் பார்த்தபோது பழிவாங்க தோன்றவில்லை, மாறாக இவருக்கு நல்லது செய்ய தோன்றியது. அதனால்தான் இவரை இங்கு அழைத்து கொண்டு வந்து இவர் மீது தனிப்பட்ட அன்பு காட்டி வருகிறேன் என்றான். பாலுஸ் இவ்வாறு பேசுவதை கேட்ட அவனுடைய எஜமானன் ப்ராக்குலுஸ், இப்படியெல்லாம் பகைவர்களை மன்னித்து அன்பு செய்யும் மனிதர்கள் இருப்பார்களா என்று பாலுஸை பார்த்து வியந்து நின்றார். பொது காலத்தின் ஏழாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் நமக்கு இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் நம்மை உன்னத கடவுளின் மக்களாக வாழ்வதற்கு அழைப்பு தருகின்றது. இந்த உலகத்தில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது வகையினர் வன்முறையாளர்கள். இப்படிப்பட்டவர்கள் அடித்தால் திரும்பி அடிக்க வேண்டும், ஒரு கண்ணை எடுத்தால் பதிலுக்கு ஒரு கண்ணை எடுக்க வேண்டும் என்ற மனநிலையோடு செயல்படக்கூடியவர்கள். இவர்களுடைய எண்ணமெல்லாம் வன்முறையால்தான் விடிவோரும் என்பதாகும். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த தீவிரவாத கும்பலை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இவர்களுடைய எண்ணத்தின்படி வன்முறைக்கு வன்முறைதான் தீர்வு என்றால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, அல்லது முள்ளை முள்ளால்தான் எடுக்க வேண்டுமென்றால் கண்ணில் விழுந்த முள்ளை முள்ளால் எடுக்க முடியுமா, சாத்தியமில்லைதானே. அதுபோலத்தான் இந்த உலகத்தில் அமைதி பிறக்க வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது. வன்முறையாளர்கள் உன்னத கடவுளின் மக்களாகவும் முடியாது. எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்பவர்கள் கடவுளின் மக்களாக முடியாது. வன்முறையாளர்கள் ஒரு வகையினர் என்றால் எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்றொரு வகையினராக இருக்கிறார்கள். ஒரு பொருளை கொடுப்பதிலிருந்து ஒருவரை அன்பு செய்வது வரைக்கும் இங்கு எல்லாமே எதிர்பார்ப்போடுதான் நடைபெறுகின்றன. நான் உனக்கு ஒரு நல்லது செய்தால் பதிலுக்கு நீ எனக்கு நல்லது செய்ய வேண்டுமென்றும், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்றால் பதிலுக்கு நீ என்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வன்முறையாளர்கள் எதையும் எதிர்பார்த்து அன்பு செய்யக்கூடியவர்கள் வரிசையில் மூன்றாவது வரக்கூடியவர்கள் பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடியவர்கள், தீமைக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். பகைவர்களை அன்பு செய்வது என்பது இந்த உலகத்தின் போக்குக்கு எதிராக செல்லக்கூடியது. இது எல்லாராலும் முடியாது. தூய ஆவியின் அருள்பொழிவை பெற்றிருக்கின்ற ஒருவரால்தான் முடியும். அப்படி தூய ஆவியின் அருள்பொழிவை பெற்று பகைவர்களை அன்பு செய்கின்ற போது, அல்லது தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்கின்ற போது, நாம் உன்னத கடவுளின் மக்களாகின்றோம் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஏனெனில் கடவுள்தான் தன்னை வெறுப்போரையும் சபிப்போரையும் அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகையால் நம்மை வெறுப்போரையும் நமக்கு எதிராக தீமை செய்வோரையும் அன்பு செய்வோம். அதன் வழியாக உன்னத கடவுளின் அன்பு மக்களாவோம். அன்பு ஒன்றுதான் எதிரியையும் நண்பராக்கும் என்பார் ஜூனியர் மார்ட்டின் லூத்தர் கிங். தன்னலமற்ற பிரதிபலன் பாராத அன்பு பகைவரையும் நண்பராக்கும், அதே நேரத்தில் நம்மை உன்னத கடவுளின் மக்களாகவும் மாற்றும். ஆகவே எல்லாரையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் அன்பு செய்வோம், தீமை செய்வோருக்கு நன்மை செய்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம்.
அன்பான தந்தையே இறைவா, தாயின் கருவிலிருந்து எம்மை பெயர் சொல்லி தெரிவு செய்து அழைத்து அன்போடு பாசத்தோடு அரவணைத்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதுடன் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இன்றைய புதிய நாளில் நீங்கள் எமக்கு செய்யவிருக்கும் அற்புதமான செயல்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறி காத்திருக்கின்றோம். வானக தந்தையே, எம்மை எம் குடும்பங்களை உம் பாதம் தாழ்த்தி காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். குணமளிக்கும் ஆண்டவரே, தீராத நோயினால் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் குணமளிக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருளும். அன்பின் ஆண்டவரே, தனிமையில் வருந்துவோர், அநாதைகள், கைவிடப்பட்டோர், உலக போராட்டங்களுக்குள் சிக்கி தவிப்போர் அனைவரையும் உமது அன்பின் சிறகுக்குள் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, மறித்த சகல ஆன்மாக்களுக்கும் யாருமே நினையாத உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கும் நித்திய அழைப்பாற்றியை கொடுத்தருளும். அம்மா, எம் புனித அன்னையே, உம் திருமகனை நாம் நிறைவாக அன்பு செய்து மற்றவர்களின் தேவையில் நாம் எப்பொழுதும் உதவி செய்ய தேவையான அருள்வரங்களை எமக்கு பொழிந்தருள உமை கெஞ்சி மண்டாடுகின்றோம்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை manavai.com-க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.